యదేతత్ కాలింది తనుతర తరంగాకృతి శివే కృషే మధ్యే కించిత్ జనని తవ యద్భాతి సుధియాం విమర్తాదన్యోన్యం కుజ కలశయోరంతరగతం తనోభూతం వ్యోమ ప్రమిశదివ నాభిం కుహరిణీం. 77వ శ్లోకం. సౌందర్యలహరి ప్రకరణం. அழகின் அலைகள் அப்படின்னு பிரகரணத்துக்கு அர்த்தம். அழகுன்னு சொன்னால் ஏதோ பார்க்கறதுக்கு அழகுங்கிறது மட்டும் இல்லை, மனிதனுக்கு நன்மையை கொடுப்பதுன்னு அர்த்தம், சுகத்தை கொடுப்பது. சுகம் என்கிறது அப்பப்பொழுது நமக்கு வந்து போயிட்டு இருக்கிற சுகம்தான் நமக்கு தெரிகிறது, சாஸ்வத சுகமானது தெரியலை. எந்த சுகம் வறுமையானால் மறுபடியும் துன்பத்துக்கு இடமோ இருக்காதோ, அப்படிப்பட்டதான சுகம் தேவையாக இருக்கு மனிதனுக்கு. அப்படிப்பட்டதான நிரவதிகமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரந்தம் இது சௌந்தர்ய லஹரியின் பேர். முதல் 42 ஸ்லோகங்களில் அத்தியற்புதமான மந்திரசாஸ்திரத்தை சொன்னார். சகல தந்திர சாரமாக இந்த புஸ்தகம் அமைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு ஆச்சாரியாள் அம்பாளுடைய திருவடியை வர்ணிக்கக்கூடியதான ஒரு சாக்குனால மனிதருக்கு வேண்டியதான அத்தனை நன்மைகளும் எதனால் ஏற்படுமோ அப்படிப்பட்டதான மந்திரங்களை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்றது, அதே போலயே ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கிறது. அதே போல இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம், எதேதத் காலிந்தி தனு தர தரங்காக்கிருதி சிவே. காலிந்தினா யமுனா நதியின் அர்த்தம். யமுனா நதி கருப்பா இருக்கும். கங்கா நதியோட யமுனையை கம்பேர் பண்ணோமே ஆனால் யமுனை ரொம்ப சின்னதாக இருக்கும். யமுனா பிரவாகம் ரொம்ப சின்னது. அப்படி ரொம்ப மெலிசாக ஓடக்கூடியதான யமுனானது கருப்பாக இருக்க, அந்த கருப்பாக இருக்கக்கூடியதான அந்த யமுனானது கங்கா நதியோட ஒன்றா சேர்றது. அந்த கங்கா யமுனா ரெண்டும் சேர்றதுக்கு தான் திரிவேணின்னு பேர். சார் ரெண்டை சொல்லிவிட்டு த்ரீன்னு மூணை சொல்கிறேன் சார். திரிவேணின்னு உள்ள அந்தர்வாகினியாக சரஸ்வதி நதி இருக்க. ஒரு காலத்தில் சரஸ்வதி விஸ்தாரமாக பிரவகித்து கொண்டிருக்கிறதாக சரித்திரத்தில் சொல்கிறா. ஆனால் ருக்வேத காலத்திலேயே, ருக்வேத காலம்னு சொல்கிறா, ஆனால் ஆனால் ருக்வேதம் இவா தெரிஞ்சின்ற காலத்திலேயே அந்த சரஸ்வதியானது அந்தர்வாகினியாக ஆகிவிட்டார். இப்போ தெரிகிறது மட்டும் கங்கா யமுனா ரெண்டு தான் தெரிகிறது. உள்ள சரஸ்வதி இருக்கு, அந்த மூணும் சேர்ற இடமானது திரிவேணின்னு பேர். இந்த ஸ்திரீகள்லாம் தலையை பின்றப்ப பின்ற காலத்தில்னு வச்சுக்கோங்க, அப்படி மூணாக கால் எடுத்து அதை பின்னும் பொழுது ரெண்டு தானே தெரிகிறது, ஒரு கால் மறைஞ்சு போகிறது இல்லையா. சீதா சிதே சரிதோ யத்ர சங்கதே வேணுமே சொல்லுங்க. சித ஆசித்தே வெளுப்பானதும் கருப்பானதும் ரெண்டும் சேர்ந்த பிறகு, ரெண்டும் சேரும் பொழுது உள்ள இருக்கக்கூடியதான் இந்த சரஸ்வதியானது தெரியாது. மூன்று கால் எடுத்து தனியாக பின்னினோமையானா ரெண்டு பின்னால் தான் தெரியும், நடுவில் இருக்கிறது ஒன்று அதுக்குள்ள மறைஞ்சு போகிறது. அந்த மூணும் சேர்ந்து, அந்த மூணுக்கு என்ன பேர், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி அப்படின்னு. கிரியாசக்தி நம்ம சரீரத்துக்குள்ள பிராண வடிவமாக இருக்கு. இந்த பிராணமானது கையை கால மூக்கு நாக்கு முதலிய கை கால் முதலிய கர்மேந்திரியங்களை மோட்டார் ஆர்கன்ஸுங்கிறல இவைகளை தூண்டுகிறது. ஞான சக்திக்கு ஹெட்டு மனசு. அந்த மனசானது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எறக்கூடியதான அறிவு புலன்களை தூண்டுகிறது. இப்படி அறிவு புலன்களுக்கு ஹெட்டாக மனசும் செயல் புலன்களுக்கு ஹெட்டாக பிராணமும் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து, இந்த ரெண்டும் சேர்ந்து இச்சாசக்திக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த இச்சாசக்தி தெரியாது உங்களுக்கு. எப்பொழுது அந்த ஆசை உண்டாகிறதோ, நாம் இதை பண்ணணும் என கூடியதான எண்ணம் உதிக்கிறதோ, அப்பொழுதுதான் அது அதன் பிரகாரமாக மனசு செயல்படுத்தும், பிராணம் அதுக்கு உதவும். இப்படி மூன்று சக்திகளும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். அதான் மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பம்பாய்க்கு போயிருக்கல மகாலட்சுமி கோவில்னு போறேன். ஆனால் அங்கே மகாலட்சுமி கோவில், மகாலட்சுமி தான் நடுவில் இருக்கா, இந்த பக்கம் அந்த பக்கம் மகாகாளி மகாசரஸ்வதி இருக்கா, அது யாரும் கவனிக்கிறது இல்லை. மகாகாளின்னு மட்டும்தான் பார்த்துட்டு வந்தது இல்லை, மகாலட்சுமின்னு பார்த்து, ஏன்னா உங்களுக்கு ஆசை அதில் தானே, மற்ற பதார்த்தங்கள்லாம் மனுஷன் கவலைப்படுறது இல்லையே. அங்கே இருக்கிறது மூணும் இருக்கு. அதே போலயே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூணும் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தில் அந்த கங்கா யமுனா ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல வர்றது பார்த்தல, அதுக்கு தான் திரிவேணி சங்கமம்னு பேர். அதே விதமாக இங்கே இருக்கக்கூடியதான யமுனையானது பக்தியை காட்டுறது, அந்த கங்கையானது கிரியையை காட்டுறது, நடுவில் இருக்கக்கூடியதான இந்த சரஸ்வதி இருக்க பார்த்தல, அந்த சரஸ்வதி ஞானத்தை காட்டும். இந்த ஞானமும் பக்தியும் கிரியையும் மூணும் ஒன்றாக சேரணும். அது சேர்றதுக்கு தான் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறேன். அதே போலயே நமக்கு இங்கே யமுனா நதி கருப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தல, அந்த கருப்பாக இருக்கக்கூடியதான யமுனா நதியில் தரங்கங்கள் அல்லது அலைகள் ரொம்ப மெல்லிசாக இருக்கா. எதே தற்காலிந்தி தனு தர தரங்காக்கிருதி சிவே, தானாக மெல்லிசாக இருக்கக்கூடியதான யமுனா நதி, கருப்பான யமுனா நதி, அதில் இருக்கக்கூடியதான மெல்லிசான அலை மாதிரி காணப்படுறது எது? குஜே மத்தியே கிஞ்சி கிருஜே மத்தியே கிஞ்சி ஜனனி தவயத்பாதி சுதியாம. நாபியிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தனங்கள் நடுவில் வரைக்கும் ஒரு ரோமராஜி முடிகள் சின்ன சின்னதாக மேலே போகிறத, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அது எப்படி இருக்கு, ஏன் இப்படி நாபியிலிருந்து ஆரம்பித்து மேலே போகிறது அப்படின்னா, நாபியிலிருந்து ஆரம்பித்து மேலே போகிறதுங்கிறது அறு விதமாக நினைக்கிறது, ஆனால் மேலேருந்து கீழே வருதுங்கிறார். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாசம் இருக்க, இந்த ஆகாசமானது என்ன கலர்னு சொல்கிறோம் இல்லைங்க, சாதாரணமாக நியாயமாக பார்த்தா ஆகாசத்துக்கு கலர் இல்லை. ஆகாசம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம், ஆகாசம்னா மானம்னு நினைச்சிருந்து மேலே பார்க்காதீங்க, அது சாதாரணமான நட்டியால் சொல்றது. ஆகாசம்னு சொன்னால் ஆ சமந்தா காசத்தே எங்கும் ஒழிக்கிறது, எங்கும் இருக்கிறது, அது ஸ்பேஸ்னு அர்த்தம். ஆனால் சாதாரணமாக ஆகாசம்னு சொன்னால் பூதாகாசத்தை தான் தாக்கல் கருதுகிறீர்கள். அந்த பூதாகாசம் கருப்பாக இருக்குன்னு எல்லாரும் நினைக்கோங்க, நீலம் நகா அப்படின்னு ஒரு பிரதீதி எல்லோருக்கும், கருப்பாக இருக்கிறதாலே ஆகாசத்தை பார்க்குறேன், அதில் மேகங்கள்லாம் இருக்கா போலியும். அந்த ஆகாசம் எப்படிப்பட்டதான பதார்த்தம், உருவமற்றதான பதார்த்தம், அமூர்த்தமான பதார்த்தம். அமூர்த்தமாக இருக்கக்கூடியதான ஆகாசம் எங்கே இருக்கு, நேற்றே நான் சொன்ன எல்லா இடத்துலையும் இருக்கு. சர்வவியாபகமாக எங்கும் உள்ளதான ஒரு பதார்த்தம், சர்வவியாபகமாக இருக்கக்கூடியதான பதார்த்தம், அமூர்த்தமாக இருக்கக்கூடியதான பதார்த்தமும். அது என்ன சுவாமி ஆச்சுன்னார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நசுக்கப்பட்டது. அப்போ என்னாச்சுன்னார், நசுக்கப்பட்டதுமே அது அங்கேருந்து கீழே இந்த லாட்சா ரதம் இருக்க பார்த்தல அறக்கு, அதை உஷ்ணமாக பண்ணினோமையானால் அது அப்படியே உருகி கீழே அப்படியே போகும். அதே போலயே ஸ்தனங்கள்னால அசுக்க அது நன்றாக அமுக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னார், அழுத்தப்பட்டு அது ஜதுன்யாயின கீழே இறங்கி நாபியில் போய் ஓய்வு பெற்றிருக்கார் ஆகாசம். அப்படின்னா அந்த ஆகாசம் என்ன நினைச்சது, உலகத்தில் இருக்கிற சகல பிரபஞ்சத்துக்கும் நான் ஆதாரமாக இருக்கேன், சகல பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக நான் இருப்பதனால் நல்லது கெட்டது எல்லாம் இங்கே நடக்கிறது, நல்லது கெட்டது எல்லாம் நடக்கணும், ஏன்னா அதில் எது அதிகமாக இருக்குது சார், உதாரணத்தில் யோஜனை பண்ணி பாருங்க, நல்லது அதிகமாக இருக்கா, குறைச்சல் அதிக, கெடுதல் அதிகமாக இருக்கா? ஆச்சாரியர் தேடி சொல்கிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்சங்கத்தை தேடி பிடிக்கணுங்கிற, மீது எதாவது இருக்கட்டும் சத்சங்கத்தை தேடி கண்டுபிடிக்கணும். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். ஒரு மனுஷனுக்கு சத்சங்கம் வந்தா நல்லவர்களோடு ஒரு சேர்க்கை ஏற்பட்டால் அடுத்ததாக அவனுக்கு என்ன ஏற்படும், மற்ற யாரோட சேராமல் இருப்பான். துஷ்டாலோட சேர்ந்தனா அவன் இன்னத்தினையும் இன்னத்தினையும் இன்னத்தினே அப்படியே ஆயிரம் பேரை சேர்த்து வரும். சத்துக்கள் என்னென்ன, நீங்க யாரோடையும் சேராம இருங்கோ, என்னையும் வந்து தொந்தரவுபடாதீங்கோங்கிற என்னென்ன, ஏகாந்தமா இருங்கோ, ஏகாந்தே சுகமஸ்யதாம் பரதரே ஜெத சமாதியதாம். சத்துகளுடைய லட்சணம் என்ன, அவன் ஏகாந்தமா இருப்பா, நமக்கும் ஏகாந்தமா இருக்க சொல்லி கொடுப்பா, அனாவசியமான வார்த்தையே பேச மாட்டா, நமக்கும் அனாவசியமாக மனசை இங்கேயும் அங்கேயும் அலைய விடாம பார்த்துக்கோன்னு சொல்வா. அவளுடைய சந்நிதியில் இருந்தாலே நமக்கு எல்லா மனசும் பறக்கிறதும் நின்றுவிடும். பகவான் ரமண மகர்ஷியை ஆயிரம் கேள்வி கேட்கணும்னு போனான் அவன், போய் எங்க போய் உட்கார்ந்துன்றத என்ன ஆச்சு கேட்கணும்னு பெரிய லிஸ்ட் எழுதினு போயிருக்கான், லிஸ்ட் பாக்கெட்லேயே இருக்கு, இங்க போய் உட்கார்ந்தா வெறும்னா இருக்கான். அடுத்த நாள் காலம்பரை எழுந்து வந்துவிட்டான், ஏன் சுவாமி ஒன்றும் கேட்கணும் இதில் கேட்கலையின்னு எல்லாத்துக்கும் ஆசை வந்தா போல இருந்தது சார்மா, வந்தா போல இருந்ததுன்னா இப்போ திருப்பி டவுட் இருக்குன்னு மறுபடியும் போகணும்னு. இப்போ மகான்களுடைய சந்நிதியில் நமக்கு எதையும் கேட்க தோடாது, அவளோட அதிகமாக பேச தோடாது. நாம் என்ன பண்ணிகிட்டே இருப்போம், அவளோட சேர்ந்ததுனால நாமும் அனாவசியமாக பேச மாட்டோம், மனசானது ஒரு காலத்தில் ஸ்திரமாகிவிடும். அப்படி இந்த உலகத்தில் அப்படிப்பட்டதான் சத்புருஷால் ரொம்ப குறைச்சல், அவளை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. யார் சத்து யார் அசத்துன்னு என்ன தெரியும், இவர் சத்துன்னு தலையில் ஸ்டாம்ப் போட்டிருக்கேன்னா மாதில் தலையில் நெத்தியில் இல்லையே நமக்கு தெரியும். அசத்துகளும் சத்து மாதிரி காணப்படுற சார் கலிக்காலத்தில் சொல்ல முடியாது. ஆனாலும் யார் ஆச்சார செயலாளாக இருக்காளோ, யார் எப்பொழுதும் பரமாத்ம சிந்தனத்திலேயே இருக்காளோ அவ சத்தாக இருக்கலாம். ஆனா நாம பகவானை ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால் சில நாளைக்கு நமக்கே இன்னார் சத்துன்னு தானா தெரியும். அந்த தெரிஞ்ச பிறகு அவளோட சேர்ந்து அவள்கிட்ட ஒரு உபதேசம் சதுபதேசத்தை வாங்கிட்டு நாம் இருக்கலாம், க்ஷேமத்தை அடையலாம். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இந்த பிறவியே சபலமாக ஆக்கிக்கொள்ளலாம். இப்படி இந்த சத்சங்கம் வேணும்னா ரொம்ப குறைச்சல். உலகத்தில் எது ஜாஸ்தியாக இருக்க, அசத்து தான் ஜாஸ்தியாக இருக்கு. அசத்துகள்னா கெடுதல்னு சொல்லலை நான், அசத்துகள்னா என்ன அர்த்தம், ஆத்மம் வராள் தன்னை மட்டும் தான் பார்த்துக்கிறார், மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம சௌக்கியமாக இருக்கணும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும், கடைசி வரைக்கும் எல்லாமும் நமக்குத்தான் கிடைக்கணும், மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, இருக்கிற காசெல்லாம் எங்கிட்ட வரணும், இருக்கிற வசதியெல்லாம் எங்கிட்ட இருக்கணும், எனக்கு மிஞ்சி இருந்தால் இது எடுத்து போனால் போகட்டும். இந்த மிஞ்சி இருந்தாங்கிற ஒரு கான்செப்ட் இவனுக்கு எப்போ வரும், எவ்வளோ இருந்தாலும் போகலையே, அப்படித்தான் நினைச்சுட்டுருக்கா உலகத்தில் இருக்கிறவா எல்லோரும். இப்படிப்பட்டதான இந்த மற்ற மனுஷியால் இருக்காளே சத்து இல்லாதவர்கள், இவாளுக்கும் தான் இடம் கொடுக்கறதுனால தனக்கு என்ன ஆச்சுன்னர், ஒரு கெட்டதான ஒரு சுவாவம் உண்டாச்சு ஆகாசத்துக்கு. ஆகாசத்துக்கு ஒரு கவலை ஏற்பட்டது, நல்லோர்களுக்கு மட்டும் நான் உதவணும், அப்படி இல்லாமல் என்னிடத்துல நிறைய நல்லோர்கள் அற்றவர்கள் தான் இருக்குன்னுருக்கா, ஆகையால் தான் நான் ரொம்ப வாழ்க்கையில் கவலைப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒளிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். எங்கே ஒளிஞ்சுக்க பார்க்கணும், எங்கே ஒளிஞ்சுக்கிறது, சின்ன பொருளாக இருந்தால் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு வைக்கலாம் சார், லட்டு இருந்ததுன்னா உங்கள் இடத்துல அதை குழந்தைகளுக்கு தெரியாமல் ஒரு டப்பாலாம் அடைச்சி வச்சுருப்பேன். ஆகாசத்தை எங்கேயாவது ஒளிஞ்சு வைக்க முடியுமோ, ஆகாசம் ஒளிஞ்சிக்க முடியுமோ, முடியாது. ஆகையால் என்ன பண்ணிட்டுனர், யமுனா நதி தரங்கம் மாதிரி மெல்லிசாக ஆயி அம்பாளுடைய ஸ்தனங்கள்லேருந்து கீழே வந்து அந்த நாபி பிரதேசத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கான். ஏன்னா பத்திரமான ஸ்தலம் இது, யாரும் காணப்படாது யாருக்கும். ஆகையால் நாம் இங்கே ஒளிஞ்சுட்டுருந்தால் நம்மளுடைய ஒரு அபிப்பிராயம் யாருக்கும் தெரியாது, நாம் நன்மையை அடையலாம் என்று அங்கிருந்து தபஸ் பண்ணணும் என கூறியதான எண்ணத்தில் அங்கே ஒளிஞ்சுட்டுருக்கோ அப்படின்னு நினைக்கிறார். எதேதற்காலிந்தி தனு தத தரங்காக்கிருதி சிவே நம காளிந்தி நதி யமுனா நதி அந்த யமுனா நதியினுடைய மெல்லிசான ஜல பிரவாகத்தினுடைய தரங்கங்கள் மாதிரி அலைகள் மாதிரி இருக்குது. கிருஷே மத்தியே கிஞ்சிஜனி தபயத் பாதி சுதியாம் அந்த ரோமராஜியானது எது தோணுகிறதோ அது விமர்த்தாதன்யோன்யம் குஜ கலசையோ அந்தரகதம் ரெண்டு ஸ்தனங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு அங்கே அது அந்த ஆகாசம் அது ஜது நியாயன அரக்கு மாதிரி அது உருகி அப்படியே மேலிருந்து நாபி பிரதேசம் வரைக்கும் வந்திருக்கு. தனு பூதம் யோமா எது ஆகாசம் இந்த ஆகாசமானது பிரவிஷதிவ பாதி பிரவிஷதிவா தங்களுடைய நாபி பிரதேசத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கா போல நாபிம் புஹரிணீம் அப்படின்னு அந்த நாபிக்கள்ல ஒளிஞ்சிருக்கா மாதிரி காணப்படுகிறது. இது ஒரு கவி சொல்லக்கூடியதான ஒரு நயம். இதுல என்ன விசேஷமாக ஒரு அம்சம், அந்த நாபிக்குள்ள ஆகாசம் இருக்கு. எந்த ஆகாசம் சகல ஜகத்துக்கும் காரணமாக இருக்கோ, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எங்கே தான் இருக்கு, ஸ்பேஸில் இருக்கு. வீடு, நதி, மலைகள், மனுஷர், பிராணிகள், மரங்கள், கொடிகள் எல்லாத்துக்கும் இருப்பிடம் இது ஆகாசம். அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இவைகள்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த ஸ்பேஸுக்கும் எந்த ஒரு ஆகாசம்னு சொல்றீங்கள அதுக்கும் இருப்பிடமாக அம்பாட்டிய நாபி பிரதேசம் இருக்கு. இந்த நாபின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அசையாத இடம்னு அர்த்தம். இந்த சக்கரம் இருக்க சக்கரத்தினுடைய வட்டம் இருக்க அந்த வட்டத்தில் ஒரு புள்ளி வச்சுருன்னா சக்கரம் சுற்றும் பொழுது வட்டம் சுற்றி கொண்டே அந்த புள்ளி சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் அது ஆரங்கள் வழியாக அது நடு குடம் இருக்கிற இடத்துக்கு வந்துமேயானால் இனிமேல் சுத்தாது. அந்த நாபி அந்த நாபி ஸ்தானத்திலிருந்து குடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எட்டி எட்டி போறதோ அவ்வளவு தூரம் சுத்தி கொண்டே இருக்கு. நாம அப்படித்தான் அந்த பகவத் சந்நிதியில இருந்தோமேயானால் நமக்கு அனாவசியமாக அலைச்சல் இருக்கார். நான் பகவத் சந்நிதியில இல்லை, எங்க இருக்கோம், எட்டி இருக்கோம். காலம்புற ஒரு பத்து நிமிடம் பகவானை தியானம் பண்றீங்களே தவிர மற்ற சமயங்கள்ல இங்கே அவரை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா, இல்லை. அவரை மறந்து நம்ம காரியங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம், உத்தியோகத்துக்கு போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி டைம் இருந்தால் டிவி பார்க்குறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் இது பண்ணலை, ஆனால் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற சமயங்களெல்லாம் நம்ம பகவானுக்கு ரொம்ப எட்டி இருக்கோம், அவருடைய நினைப்பு நம்ம மனசில் இல்லை. ஆனால் பகவானுடைய நினைப்பு நமக்கு மேலே இருக்கான்னு எப்பொழுதும் இருக்கு. ஏன்னா நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் அவர் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருக்கார். எதோ வா இமானி பூதானி ஜீவந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி இவைகள்லாம் எங்கேருந்து பிறந்திருக்கோ ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி நீங்கள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களுக்குள்ளே இருக்கிற பிராணனை உள்ளையும் வெளியிலையும் இழுத்துட்டு இருக்கார் சார். மூச்சு காத்து உள்ள இழுக்கிறது அதுக்கப்புறம் வெளியில விட்டுறல யார் பண்ற, ஏதாவது மிஷின் வச்சிருக்கா சொல்லுங்க பாக்கலாம், துருதி பை ஏதாவது வச்சிருக்கா, ஒண்ணும் இல்லையே. நான் பிராணேன நா பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி எஸ்மின்னே தா உபாசிரதௌ. மூச்சு காத்து உள்ள இழுக்கிறதுக்கும் உள்ள இழுத்ததான மூச்சு காத்து வெளியில போறதுக்கும் தாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களோ இல்ல யார் ஏதாவது முயற்சி பண்றாளோ அது போயிட்டு வந்துட்டு தானே உங்களுக்கு ஒழுங்கா இருக்க முடியும். எல்லாமும் இது எல்லாம் இருக்கு சார், அதுல கரண்ட் இல்ல ஏதாவது ஒண்ணு வேலை செய்யுமா, அதே போல மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போகலைன்னா ஏதாவது ஒண்ணு வேலை செய்யுமா உங்களால. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டும் எப்பொழுதும் ஒழுங்கா இருக்கு, ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு அதை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காராம். மத்தியே வா மனமாசீனம் விஸ்வே தேவா உபாததே அப்படின்னு பகவான் என்ன கவனிக்கலேன்னு சொல்றது தான். பகவான் எப்பொழுதும் உங்களை பார்த்துட்டு இருக்கார், ஆனா அவர் என்ன பண்றார், நீங்கள் என்னை பார்த்தீங்களேயானால் நான் உங்களுக்கு எப்பொழுதும் அதிகமாக உதவுவேன் அப்படிங்கிறார். நம்ம அவரை பார்க்கறது இல்லை, அவருக்கு உதவ முடியல, அவ்வளவுதான். ஆனா நீங்க பகவானை எப்பொழுதும் பார்க்கறது இல்லை, அந்த பார்க்கணுங்கிற அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நடக்கிறது. ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ஆகாசமானது அந்த ஸ்தனங்களுடைய ஒரு அழுத்தத்துக்கு உருகி அப்படியே கீழே வந்து நாபிஸ்தானத்துல மஞ்சம் இருக்கு. இந்த நாபிங்கிறது எல்லாத்துக்கும் மத்தியஸ்தானம். இந்த நாபிஸ்தானத்துல இருந்து ஆரம்பிச்சு தான் எல்லாமும் கோக்கப்பட்டிருக்கு. இந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள் எல்லாம் எப்படி வட்டத்துக்கும் குடத்துக்கும் கோர்க்கப்பட்டிருக்கோ அதே விதமாக சகல பதார்த்தங்களும் எங்கே கோக்கப்பட்டிருக்கோ நாபிஸ்தானத்துல கோக்கப்பட்டிருக்கு. இந்த நாபிஸ்தானம் தான் நாம விசேஷமாக மணிபூரக சக்கரம்னு சொல்றோம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம். இந்த மணிபூரகம்னு ஏன் பேர் வச்சேன்? பழைய நாள்ல ஒட்டியானம்னு ஒன்று தரிப்ப, அது முழுக்க மணிகளை வச்சுண்டு மணிகள்னால பூர்த்தி பண்ணி அப்படி வச்சுருப்ப. அது ஒரு ஆபரணமா இருந்தது. எதற்காக? இந்த இடத்துல தான் மணிபூரக சக்கரம் இருக்கு உள்ளேன்னு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் அதை போட்டுட்டு. இந்த மணிபூரக சக்கரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, எல்லா நாடிகளும் இங்க வந்து சேர்ந்து மனுஷனுடைய சரீரத்துல ரெண்டு பகுதிகளில் நாடிகள் கோக்கப்பட்டிருக்கு. ஒன்று இதயத்தில், இன்னொன்று இந்த இடத்துல. இந்த நாபிஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான நாடிகள் தான் சரீரம் முழுக்க வியாபிச்சு. இந்த வியாபித்த பிறகு அதன் வழியாகத்தான் நீங்கள் உட்கொண்டதான ஆகாரம் எங்கும் போகிறது. தலைவலின்னு சொன்னால் மருந்து எங்கே போட்டுக்கிறாள்? தலையிலேயே போட்டுக்கிறாள், பயத்தில் தானே போட்டுக்கிறாள். அதே போல் நீங்கள் எதை கண்ணுக்கு சிரமமாக இருக்கு, காதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொன்னால் ஆகாரம் எங்கே தேவைப்படல்? கண்ணுக்கு திறமை வேணுங்கிறது கண்ணில் ஆகாரம் போடலை. எதில் போட்டிருக்கள்? வாய் வழியாக வயத்துக்கு போகிறோம். இந்த வயத்தில் போனதுமே என்ன பண்ணுறதான், நீங்கள் உட்கொண்டதான ஆகாரத்தை இந்த வயதானது மூணாக பிரிக்கிறதா. எப்படி மூணாக பிரிக்கிறதுன்னு, இந்த ஆகாரம் நீங்கள் எதை உட்கொண்டீங்களோ அதில் ஒவ்வொன்றும் ஜீர்ணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்குறது. 100 கலரி செலவாகும் சார்மா. அதுலேருந்து வரக்கூடியதான சக்தி எவ்வளோன்னா 500 கலரினா சரி ஜீர்ணம் பண்ணுங்கிறது. அதுலேருந்து வரது 50 கலரி தான் சக்தி வரும், ஜீர்ணம் பண்ணுறது 100 கலரி ஆகும். என்ன பண்ணுறதுன்னு அடுத்த நாள் வெளியில் அனுப்பிச்சுருண்டோம், மலமாக வெளியில் அனுப்பிச்சுருண்டோம். நீங்கள் உட்கொள்ளக்கூடியதான பொருளினுடைய ஒரு சக்தி எவ்வளோ வருதோ அது ஒவ்வொன்றா பார்த்து எதை ஜீர்ணம் பண்ணணுமோ, எதை பண்ணினா அட்வான்டேஜ் இருக்கோ, எதை பண்ணினா அட்வான்டேஜ் இல்லையோ பிரித்து உபயோகம் இல்லாதான செக்க பாகத்தை அதில் அனுப்பிச்சுறது தான் பார்த்தீங்களா. இதெல்லாம் எவ்வளோ நடக்கிறது பாருங்க. நீங்கள் கல் மண் உபயோகம் இல்லாதான ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டேலையானால் காசு தான் செலவு சார், அடுத்த நாள் வெளியில் வந்துடுறது. அதே போல் அந்த மிச்சம் இருக்கக்கூடியதான பதார்த்தத்தில் அண்ணன் ரொம்ப எசன்ஸ் ஆஃப் ஆல் எசன்சஸ் அதை முதல்ல எடுத்து என்ன பண்ணுறது, மனசு விருத்தி ஆகிறதுக்காக அனுப்பிச்சுடுறது. மீன் இருக்கிற பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறது, அதை நன்றாக மறுபடியும் பிசைஞ்சு ரத்தத்தோட கலந்து அனுப்பிச்சுடுறது. அன்னமதிதம் திரேதா விதீயதே, சாப்பிடப்பட்டதான அன்னமானது உட்கொள்ளப்பட்ட அன்னமானது மூன்றாக விரிக்கிறது. அதில் என்னாச்சு, அதில் வந்து எஸ் ஹவிஷ்டோ பாகாச புரீஷம் பவதி, எது சக்கையான ஒரு பாகமோ உபயோகம் இல்லையோ அது மலமாக அடுத்த நாள் வெளியில் போகிறது. எஸ் சூக்ஷ்மம், எது சூக்ஷ்மமானதோ அது அன்னரசம் பவதி, எது அத்தியந்த சூக்ஷ்மம் தன்மனோ பவதி அப்படின்னு சொல்லி, அன்னமயம் ஹி சோம்ய மனஹ ஆபோமய பிராண தேஜோமயி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆகையால் நம்ம உட்கொண்டதான அன்னம் என்ன ஆகிறதுன்னு இவ்வளோ தெரியுது. இதில் மனசு டெவலப் ஆகிறதுக்கு எசன்ஸ் போயிடுது, மீதி பகுதி என்ன ஆகுது, அதை நன்னா கடந்து ரத்தத்தோட கலந்து இந்த நாடிகளுக்குள்ள அனுப்பிச்சுருந்தோம் ரத்த குழாய்கள் வழியாக. இந்த ரத்த குழாய்கள் என்ன பண்ணுறதுன்னு, இந்த அன்ன ரசம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் சாப்பிட்டு அது அப்படியே உடம்பு முழுக்க சுற்றி கொண்டே இருக்கு சார். எந்தெந்த பகுதிக்கு எதெது வேணுமோ அவள் அதை எடுத்துக்கிறான். கண்ணுக்கு வேண்டியதான அண்ணன் கண்ணு எடுத்துக்கிறது, காதுக்கு வேண்டியது அதை எடுத்துக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதத்திலிருந்து உண்டாயிருக்கு. என்ன கண்ணு நெருப்பிலிருந்து உண்டாயிருக்கு, அதனால தான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணு எரியறதுங்கிறது. யாராவது நாக்கு எரியிறது மூக்கு எரியறதுங்கிறானா, கண்ணு எரியறதுங்கிறானா, ஏன் அதில் நாக்கு ஜலத்திலிருந்து உண்டாயிருக்கு, அதனால தான் எப்பொழுதும் நாக்கு ஈரமாக இருக்கு. நாக்கு காஞ்சி போயிடுதுன்னா அவ்வளோதான் லோகோசின்னு இருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் அததுக்கு தகுந்ததாக ஒரு அன்னமானது அதது எடுத்துக்கல். நீங்கள் எல்லாத்தையும் கலந்தா பஞ்சபூதங்களை தான் சாப்பிட்றாள், ஒன்று மட்டும் இல்லை, ஜலமும் கொஞ்சம் சாப்பிட்றாள், பார்த்து பூமியில் இருந்ததுதான அன்னத்தையும் நெல் கோதுமை இவைகள்லாம் சாப்பிட்றாள். அதே போலே அதுக்குள்ள வாயு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாசம் இருக்கு, அத்தனையும் இருக்கு, எல்லாமும் சாப்பிட்றாள் நீங்கள். ஆனால் உட்கொண்ட பிறகு அதது அந்தந்த பூமிக்கு தகுந்தா போல, அந்தந்த அவயவத்துக்கு தகுந்தா போல அங்கே போய் சேர்றது. இப்படி அனுப்பக்கூடியதான பகுதிக்கு நாடி கந்தம்னு பேரு. இந்த நாடி கந்தம் எங்க இருக்கு? நாபி பிரதேசத்துல இருக்கு. ஆகால் அந்த இடத்துல போய் நான் இருக்கணும், இந்த மனுஷனுக்கு பக்தி ரசத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க விழிச்சுட்டு இருக்கான். தனோபூதம் யோம பிரபிசதிவ நாபிம் குஹரிணீம் அப்படின்னு மனிதனுடைய மனதுக்கு எப்ப அப்பாற்பட்டதான பதார்த்தங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது. இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணினோமே ஆனால், இப்படி சொன்ன விதமாக தியானம் பண்ணினோமே ஆனால், சாதாரணமாக புலன்களுக்கு ஆகாதான விஷயம் சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க, எனக்கு ஏதோ அப்படி தோன்றது சார், எப்படி தோணும், கண்ணால பார்த்தீரா, காதால கேட்டீங்க, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சில சமயத்தில் இப்படி தோன்றது, அது எப்படி வந்திருக்கு? இஎஸ்ஆர் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இஎஸ்பிங்கிற இதெல்லாம் இப்படி ஒரு தியானத்தினால வரக்கூடும். நீங்கள் எல்லாத்தையும் அடையலாம், மனுஷனால எல்லாம் முடியும், ஆனால் எப்படி இப்படி தியானம் பண்ணணும். அந்த தியானத்துக்கு உகந்ததான ஒரு மந்திரம் இது. இதற்குள்ள ரகசியமாக ஒரு மந்திரம் இருக்கு. காமோத்திதோ யதோ ஜாதஹ தஸ்யாத்காமே ஜயோஷிதஹ காமாட்சி ததக்யாதம் சாகதா காஞ்சிகா புரே காமோத்திதோ யதோ ஜாதஹ. இந்த காமத்தினால் பகவானை அடையணும் எனக்கூடியதான காமத்தினால் உண்டானதும், தஸ்யா காமேஷயோஷிதாக அந்த காமேஸ்வரனாக இருக்கக்கூடியதான அந்த காமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி அம்பாளுக்கு காமாட்சி ஜிதம் இப்படி தியானம் பண்றதுனால, கம்பீரா வர்த்தனாபிஸ்தன பரநமிதா சுப்ர வஸ்திரோத்தரிய துலின்றிருக்கல, இப்படி தியானம் பண்ணினால் சாகதா அந்த சொரூபன சாகதா காஞ்சிகாபுரே காஞ்சிகாபுரம் ஆகாச கஷேத்திரம் அங்கே இருக்கிறதுக்கு, அதனால தான் நாபிக்ஷேத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த ஸ்லோகம் ஆச்சு.